புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசு போட்டித் தேர்வு எழுதுவோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திரு எஸ் ராம்குமார் அவர்கள் வழங்கும் உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 2 நடப்பு நிகழ்வுகள் தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்குமார். இப்பொழுது நாம ஜூலை மாதம் நடைபெற்ற நடப்பு நிகழ்வுகளை கேட்கலாம். இந்தியாவிலேயே முதல் ஆளில்லா விமான காவல் பிரிவு, அதாவது ட்ரோன் காவல் பிரிவை வந்து தமிழ்நாட்டில் தான் முதன் முதல்ல தொடங்கியிருக்காங்க. இதை வந்து அடையாறு பெசன்ட் அவென்யூவில் திறந்திருக்காங்க. இதை காவல்துறை தலைவராக இருந்த திரு சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்கள் திறந்து வைத்தார். இந்த ட்ரோன் பிரிவுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு மொத்தம் 9 ட்ரோன்களை வாங்கியிருக்காங்க. இந்த ட்ரோன்களையெல்லாம் 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்காகவும், இன்னொன்று வந்து அதிக எடை தூக்கக்கூடியதாகவும், இன்னொன்று வந்து அதிக தூரம் சர்வேலன்ஸில் ஈடுபடக்கூடியதாகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அனைத்து ட்ரோன்களும் பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தோடு செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த அனைத்து ட்ரோன்களும் பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டு அறையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவு வரை இயக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் மாநிலங்களில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருக்கு. தமிழ்நாடு வந்து 2022 4வது இடத்துல இருந்தது. 2023 அரசின் செயல்பாடுகள் காரணமாக தமிழ்நாடு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. 2022 பார்த்திங்கன்னா $1.86 பில்லியன் இருந்த ஏற்றுமதி 2023 $5.37 பில்லியன் அதிகரித்திருக்கிறது. தமிழகம் பார்த்திங்கன்னா 2014 நோக்கியா கம்பெனியை மூடிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பெரிய மாநிலங்களான மகாராஷ்டிரா, கர்நாடகம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தை மிஞ்சி இப்போ தான் முதலிடத்துக்கு வந்திருக்கு. தமிழ்நாடு முதலிடத்துக்கு வர காரணங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா திறமையான மனித வளம், அதே போல் துறைமுகம் இணைப்புகள் நல்லா இருக்கிறதாகவும், அதே போல் உள்கட்டமைப்பு வசதிகள் நல்லா இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, தமிழ்நாட்டில் துப்புரவு பணியாளர்களுக்குன்னு ஒரு ஆணையம் தொடங்க வேண்டும்னு தேசிய சஃபாய் கரம்சாரி, அதாவது தூய்மை பணியாளர்கள் ஆணையத்தின் தலைவர் திரு எம் வெங்கடேசன் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். இப்போ இந்தியளவில் நம்ம பார்க்கும்போது மொத்தம் வந்து 11 மாநிலங்களில் மட்டும்தான் இந்த மாநில தூய்மை பணியாளர்கள் ஆணையம் இருக்குது. இந்த ஆணையம் தொடங்கப்படுவதன் மூலமாக தூய்மை பணியாளர்களின் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலாம்னு சொல்கிறாங்க. இந்திய அளவில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்கிறப்ப இறந்து போகிறவங்க பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் அதிக அளவாக இருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அரசு தரவுகள் படி பார்த்திங்கன்னா 1993 ஆண்டுலேருந்து 2023 ஆண்டு வரை மொத்தம் 225 உயிர்கள் பலியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த செய்தி, தமிழ்நாட்டில் தொழில் முனைவோருக்கான ஒருங்கிணைப்பு முகமையான ஸ்டார்ட்அப் டிஎன், ஒரு வாகனம், மின்சார வாகனம் மற்றும் ஸ்மார்ட் மொபிலிட்டி மன்றம் இதையெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை வந்து July 3rd தொடங்கியிருக்காங்க. இந்த மன்றம் மூலமாக பல்வேறு முதலீட்டாளர்களை ஈர்க்கவும், அதே போல் அவங்களுக்கு வழிகாட்டவும், புதிய கொள்கைகளை உருவாக்கவும் இந்த மன்றம் உதவுவதாக ஸ்டார்ட்அப் டிஎன் சொல்லியிருக்கு. இந்த செய்தி, தமிழ்நாடு மண் இணையதளம், இந்த மண் இணையதளத்தை தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த இணையதளம் மூலமாக விவசாயிகள் அவங்களோட நிலத்தின் தன்மையை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு விவசாயிக்கும் பார்த்திங்கன்னா புவிசார் கணக்கெடுப்பு எண் ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த எண்ண அந்த இணையதளத்தில் பதிவு செய்கிறதன் மூலமாக அந்த நிலத்தினுடைய pH தன்மை, அதே போல் கரிம கார்பன் அளவு மற்றும் சுண்ண நீற்று சார்பு, இது போன்ற விஷயங்களெல்லாம் அந்த விவசாயிகள் தெரிஞ்சுக்கலாம். இந்த இணையதள முகவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா tnagriculture.in/manvalam என்பதுதான். இதே விழாவில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நெட்ட பனைமரம்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கார். அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம் வந்து பூமாலை வணிக வளாகம்னு ஒன்று திறந்திருக்காங்க. இதை வந்து 26 மாவட்டங்களில் தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தை வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார். மேலும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா 50 கோடி செலவில் நானோ நிறுவன நிதியம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நானோ என்டர்பிரைஸ் ஃபினான்ஷியல் ஃபண்ட் யூனிட்டை தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா மகளிருக்கு வங்கி கடன், அதே போன்று வேலைகள் வாங்கி கொடுப்பதற்காகவும், கிராம சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களை தமிழகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு கடை திறக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த கடைகளை விரிவுபடுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி, தமிழக சுகாதார அமைச்சகம் வந்து முதல் 1000 சிறந்த ஆரோக்கியமான நாட்கள்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் மூலமா பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களையும் அவர்களுடைய குழந்தைகளையும் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாம கண்காணிக்க போறதா தமிழக அரசு சொல்லியிருக்கு. திட்டம் தமிழ்நாட்டில் முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆற்காடு அருகே உள்ள திமிரி தொகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வந்து படிப்படியாக அப்படியே 14 மாவட்டங்களில் உள்ள 23 சமூக சுகாதார நிலையங்கள் மற்றும் 116 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செயல்படுத்த போகிறத தமிழக அரசு சொல்லியிருக்கு. இந்த திட்டம் மூலமாக 2 வருஷத்தில் சுமார் 74,400 குழந்தைகளுக்கு இதனோட பயன்கள் வழங்கப்படும்னு தமிழக சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கு. இந்த துறையின் அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு மா சுப்பிரமணியன் அவர்கள். அடுத்த செய்தி, தமிழக சுற்றுச்சூழல் துறையின் கீழ் செயல்படும் பசுமை தமிழ்நாடு இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அர்பசீர் ஸ்மித் என்ற நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் மூலமாக பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் உள்ள 7 மண்டலங்களையும் புதுசாக மரக்கன்றுகளை நட்டு வைக்க போகிறதாகவும் அதை பாதுகாக்க போகிறதாகவும் தமிழக அரசு தரவுகள் சொல்லியிருக்கு. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தான் வந்து அந்த அர்பசீர் ஸ்மித் நிறுவனத்துக்கு மரக்கன்றுகளை வழங்கும். இந்த மரக்கன்றுகள் அத்தனையும் நாட்டு மரக்கன்றுகளாக தான் இருக்கும். இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் வந்து வெப்பம் அளவு குறையும்னு சொல்கிறாங்க. போல் தமிழ்நாட்டினோட பசுமை பரப்பை 23 விழுக்காட்டிலிருந்து 33 விழுக்காடாக உயர்த்தும்னு தமிழக அரசு நம்புது. தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு வி மெய்யநாதன். அடுத்த செய்தி, தமிழ்நாட்டில் வந்து முதல் பறக்கும் பயிற்சி பள்ளி அமைக்கப்படுறதா சொல்கிறாங்க. இது வந்து சேலம் விமான நிலையத்தில் அமையப்போகுது. இந்த பறக்கும் பயிற்சி பள்ளியை ஏக்வி விமான பயிற்சி நிறுவனம் தொடங்க போகிறதா சொல்கிறாங்க. இந்த நிறுவனம் இந்திய அரசின் விமான போக்குவரத்து துறை அமைச்சகத்தின் கீழே வரதா சொல்கிறாங்க. இந்த சேலம் விமான நிலையத்தில் அமையக்கூடிய பறக்கும் பயிற்சி பள்ளி தான் இந்திய அளவில் விமானத்துறை அமைச்சகம் அமைக்கும் 36வது பயிற்சி பள்ளி. அதே இது தமிழ்நாட்டில் முதல் பறக்கும் பயிற்சி நிறுவனம். அடுத்த செய்தி, தமிழ்நாட்டின் ஆத்தூர் வெத்தலைக்கு புவிசார் குறியீடு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆத்தூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இந்த புவிசார் குறியீட்டு சான்றிதழை ஆத்தூர் வட்டார வெட்டிலை விவசாயிகள் சங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த புவிசார் குறியீடு மூலமாக ஆத்தூர் வெத்தலையின் உள்நாடு மற்றும் வெளிநாடு சந்தை மதிப்பு உயரும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார். இந்த நூலகம் வந்து மதுரையில் புதுநத்தம் சாலையில் இருக்குது. இந்த நூலகம் பார்த்தீங்கன்னா 120 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது. அதே போல் இந்த நூலகம் 213,338 சதுரடியில் 3.5 லட்சம் புத்தகங்களை கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த நூலகத்தில் மொத்தம் 6 மாடிகள். இது அனைத்தையும் பொதுப்பணித்துறை கட்டியிருக்கு. மதுரையில் திறக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கா, அது என்னதுன்னா லண்டன் அருங்காட்சியகத்தில் 1824 வெளியிடப்பட்ட சதுர் அகராதி, அதாவது தமிழ் அகராதியின் முதல் பதிப்பு இருக்குது. அதே சதுர் அகராதியின் முதல் பதிப்பு இந்த மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திலும் இருக்குது. இப்போ நம்ம கடந்த தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சில விஷயங்களை பார்த்தோம். அதெல்லாம் நான் இப்போ தொகுத்து சொல்கிறேன். கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு முதல் முதலாக சென்னை கிண்டியில் கிங்ஸ் ஆய்வக வளாகத்தில் ஒரு பன்னோக்கு மருத்துவமனையை கட்டியிருக்காங்க. அடுத்து கலைஞர் கோட்டத்தை திருவாரூர் மாவட்டத்தில் கட்டியிருக்காங்க. அடுத்து சென்னையில் கலைஞர் அரங்கத்தை கட்ட போகிறாங்க. அடுத்ததாக இந்த மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்திருக்காங்க. அடுத்த செய்தி, தமிழகத்தில் சிப்காட் பிஸ்படி விழிப்புணர்வு திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டம் மூலமாக தமிழ்நாட்டில் தொழில்துறைக்கு ஏற்ற சூழலை உருவாக்க போகிறதா சொல்கிறாங்க. இந்த திட்டம் முதல் முதல்ல ஒரகடம் சிப்காட் தொழில்துறை பூங்காவில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு சிப்காட்டிலும் தொடங்க போகிறதா தமிழக அரசு சொல்லியிருக்கு. இந்த செய்தி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழக அரசு கடந்த 2 ஆண்டுகளில் 3,585.3 ஹெக்டேர் அளவில் 24 காப்பு காடுகளை புதுசாக அறிவித்திருக்காங்க. இது வந்து தமிழக அரசின் ஒரு திட்டமான 23% உள்ள காடுகளின் பரப்பினை 33% மாற்றக்கூடிய திட்டத்தின் ஒரு அம்சமாக கருதப்படுது. தமிழக அரசு பார்த்திங்கன்னா 2021 முதல் 2023 வரை திண்டுக்கல், தருமபுரி, மதுரை, நாமக்கல், நீலகிரி, கள்ளக்குறிச்சி, சிவகங்கை மற்றும் தேனி இந்த 8 மாவட்டங்களில் புதுசாக காப்பு காடுகளை அறிவித்திருக்கு. காப்பு காடுகள் அனைத்தும் 1882 தமிழ்நாடு வனச்சட்டத்தின் 16 சட்டப்பிரிவின் கீழ் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி, தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை வாசிப்பு இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. திட்டத்தை 21 ஜூலை துறையூர் அருகே உள்ள அரசு நடுநிலை பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆரம்பித்து வைத்தார். இந்த திட்டத்தின் மூலமா பள்ளி மாணவர்களுக்கு இடையே வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்த போறதா சொல்றாங்க. இந்த பிரச்சாரத்தின் மூலமா ஒரு கதை, ஒரு புத்தகம் மற்றும் 16 பக்கம் என்ற தலைப்புல நுழை, நட, ஓடு, பர என்ற நிலைகளாக பிரிச்சிருக்காங்க. இந்த பிரச்சாரத்தின் மூலமா ஒவ்வொரு பள்ளியிலையும் நூலகத்தை அமைச்சு மாணவர்களின் வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க.
அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா, டைடு டர்னர்ஸ் பிளாஸ்டிக் சவால்னு ஒன்று தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கு. இந்த சவாலை வந்து ஐநா சபையினுடைய சுற்றுச்சூழல் திட்டத்துடன் சேர்ந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கு. இந்த திட்டத்தை ஜூலை 27 அன்று தமிழ்நாடு அரசு ஆரம்பித்து வைத்தது. இந்த திட்டம் மூலமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்த போவதாக தமிழக அரசு சொல்லியிருக்கு. இந்த திட்டம் மூலமாக தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் சுற்றுச்சூழல் கிளப் ஆரம்பித்து அதில் நுழைவு, தலைமை மற்றும் சாம்பியன்ஷிப் போன்ற 3 நிலைகளில் செயல்படுத்த போகிறதா தமிழக அரசு சொல்லியிருக்கு. அடுத்த செய்தி, தமிழ்நாடு அரசின் சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறை வந்து தோழின்ற பேரில் மகளிருக்கான விடுதிகளை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த தோழி விடுதிகளில் பணிபுரியும் மகளிர் மட்டுமே தங்கக்கூடியதாக இருக்கும்னு தமிழக அரசு சொல்லியிருக்கு. இந்த தோழி விடுதிகள் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் மொத்தம் 11 விடுதிகள் இருக்குது. போல சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் புதுப்பிக்கப்பட்ட விடுதிகளாக 7 விடுதிகளை திறந்து வைத்திருக்கிறார். தமிழ்நாடு சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறையின் அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமதி கீதா ஜீவன் அவர்கள். அடுத்த செய்தி, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க இருக்க தொழிற்சாலைகளில் தன்னார்வ தொழில்துறை பசுமை மதிப்பீட்டு பொறிமுறைங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் மூலமாக தொழிற்சாலைகளில் பசுமை வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அதே போல் பொருளாதார ரீதியான சாத்தியமான மற்றும் சமூக பொறுப்பு வணிகங்களை நோக்கி நம்ம மாநிலத்தை நகர்த்தக்கூடியதாக இந்த திட்டம் செயல்படும்னு சொல்கிறாங்க. இந்த பசுமை மதிப்பீட்டு செயல்திறனை கொண்டு வரதுக்காக சில அளவுகோள்களை அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எரிசக்தி பாதுகாப்பு, நீர்வளங்கள் பாதுகாப்பு, சுத்தமான காற்று, பசுமையில்லா வாயு கண்காணிப்பு, நிலையான கழிவு மேலாண்மை மற்றும் தொழிற்சாலைகளில் பசுமை முயற்சிகள். இந்த அனைத்து அளவுகோள்களையும் வைத்து தான் ஒவ்வொரு தொழிற்சாலையும் அவங்க வந்து பெறுறாங்க. அடுத்த செய்தி, தமிழ்நாட்டில் சர்வதேச காத்தாடி திருவிழா சென்னை மகாபலிபுரத்தில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக கடற்காட்சி அதாவது ஓஷன் வியூ என்ற இடத்துல ஆகஸ்ட் 12 முதல் 15 வரை நடைபெறும்னு தமிழக அரசு சொல்லியிருக்கு. இந்த விழாவை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சுற்றுலாத்துறையுடன் இணைந்து குளோபல் மீடியா பாக்ஸ் என்ற நிறுவனம் நடத்துது. கடந்த ஆண்டு நடந்த இந்த நிகழ்வுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 50,000 பார்வையாளர்களுக்கு கொண்டு இந்த நிகழ்வு வெற்றி பெற்றிருக்கு. அதே போல இந்த ஆண்டும் நிறைய பார்வையாளர்கள் வருவாங்கன்னு தமிழக அரசு எதிர்பார்க்குது. இந்த நிகழ்ச்சியோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் வாழ் உயிரினங்களை காப்பாற்றுவோம், தாய் பூமியை காப்பாற்றுவோம் என்பதுதான். அடுத்த செய்தி, மத்திய ஜல் சக்தி துறை அமைச்சகம் வந்து வருடாந்திர தரவரிசையை வெளியிட்டிருக்காங்க. இதில் 2022 ஆண்டுக்கான வளங்காப்பு மற்றும் மேலாண்மை பிரிவில் நாமக்கல் மாவட்டம் 2 இடத்தை பெற்றிருக்கு. மாவட்டத்தோட மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 1.7 மில்லியன். நாமக்கல் மாவட்டம் நீர் பற்றாக்குறை சார்ந்த சவால்களை நல்ல விதமாக எதிர்கொண்டதாலையும் நிலத்தடி நீர் இருப்பு அடிப்படையிலும் இந்தியாவில் 2வது சிறந்த மாவட்டமாக நாமக்கல் மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. 2018 பார்த்தோன்னா இந்த மாவட்டம் சராசரியாக நீர் மட்டம் தரை மட்டத்திலிருந்து 10.35 மீட்டர் கீழான நிலையில் இருக்கிறதா அரசு தரவுகள் சொல்லுது. இந்த கணக்கீடுகள் வருடாவரம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. 2020 பார்த்தீங்கன்னா 9.57 மீட்டராக இருந்தது. அதே போல் 2021 தரை மட்டத்திலிருந்து 9.82 மீட்டராக இருந்தது. 2022 தரை மட்டத்திலிருந்து 6 மீட்டராக கொண்டு வரப்பட்டது. அடுத்த செய்தி, நீலகிரி பகுதியில் வாழும் வெண்முதுகு கழுகு வகைகளை அழிந்து வரும் உயிரினங்கள் பட்டியலில் அரசு சேர்த்திருக்கு. இந்த வெண்முதுகு கழுகுகள் பார்த்தீங்கன்னா நீலகிரியில் சிக்கூர் பீட பூமியில் தான் அதிக அளவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. வெண்முதுகு கழுகுகளின் இனப்பெயர் பார்த்தீங்கன்னா ஜிப்ஸ் பெங்காலென்சிஸ். 2013 மற்றும் 2017 ஆண்டுகளில் நீலகிரியில் உள்ள சிக்கூர் பீட பூமியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 2013 152 கழுகுகள் இருந்ததாகவும் 2017 அதன் எண்ணிக்கை 167 இருந்ததாகவும் சொல்கிறாங்க. 2013 to 2017 வரை மொத்தம் 46 வெண்முதுகு கழுகுகள் இறந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, இறந்தவர் உடல் மரியாதை மசோதா ஹானர் ஆஃப் டெட் பாடி பில் 2023 இதை வந்து ராஜஸ்தான் சட்டசபையில் இயற்றியிருக்காங்க. இந்த சட்டத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறந்த உடலை எதிர்ப்பு கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்பதுதான். மசோதா மூலமாக குடும்ப உறுப்பினரின் உடலை வைத்து மக்கள்
உள்ளிருப்பு அல்லது போராட்டம் நடத்துவதை இந்த மசோதா தடை செய்கிறது. போல இந்த சட்டத்தை மீறினால் குடும்ப உறுப்பினர்களுக்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். அதே போல குடும்ப உறுப்பினர் அல்லாதவர்களுக்கு 5 மாதங்கள் முதல் 6 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். மசோதாவில் இறந்த நபரின் உடலை ஏற்க மறுத்தால் 1 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் சொல்றாங்க. இந்த செய்தி ஒப்போ இந்தியா நிறுவனம் நிதி ஆயோக்குடன் இணைந்து அட்டல் டிங்கரிங் ஆய்வுக்கூடத்தை கேரளாவில் திறந்திருக்காங்க. அட்டல் டிங்கரிங் ஆய்வுக்கூடத்தின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திறமை மிக்க பணியாளர்களை உருவாக்குவது, அதே போல இளைஞர்களிடம் தொழில் முனைவு மற்றும் தொழில்நுட்ப திறன்களை வளர்ப்பது என்பதுதான். இந்த செய்தி இந்தியாவிலேயே 2வது அதிக காலம் பதவியில் இருந்த முதலமைச்சராக ஒடிசா மாநில முதலமைச்சரும் பிஜு ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான திரு நவீன் பட்நாயக் அவர்கள் இருக்கிறார். ஒடிசாவின் முதலமைச்சராக தொடர்ந்து 23 ஆண்டுகள் 139 நாட்கள் முடித்த பின்னர் மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் திரு ஜோதிபாசு அவர்களின் சாதனையை முறியடித்தார். மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் திரு ஜோதிபாசு அவர்கள் பாத்தீங்கன்னா, June 21, 1977 முதல் November 5, 2000 வரை 23 ஆண்டுகள் 138 நாட்கள் பதவியில் இருந்துள்ளார். அளவில் அதிக நாட்கள் முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கிம் மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சரான பவன்குமார் சாம்லிங் அவர்கள்தான். அடுத்த செய்தி, கிக் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை ராஜஸ்தான் அரசு கொண்டு வந்துள்ளது. நாட்டிலேயே கிக் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்குவதற்கான முதல் சட்டத்தை இயற்றியது ராஜஸ்தான் மாநிலம்தான். நாடு முழுவதும் சாலையோரங்களில் தனது வாழ்க்கையை நடத்துபவர்களை தான் கிக் தொழிலாளர்கள் என்கிறோம். இது ராஜஸ்தான் அரசு இயற்றியுள்ள சட்டத்தின் மூலம் மாநில அரசிடம் தங்களை பதிவு செய்யவும் சமூக பாதுகாப்பு திட்டங்களை அணுகவும் மற்றும் பிற விஷயங்கள் வேறு ஏதேனும் இருந்தால் அதன் குறைகளை தீர்க்கவும் இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. கிக் தொழிலாளர் என்பவர்கள் பொது சேவை துறையில் பணியாற்றும், அதாவது ஸ்விக்கி அல்லது ஜொமேட்டோ போன்ற ஃப்ரீலான்சர்கள் அல்லது தனியார் ஒப்பந்ததாரர்கள் ஆவர். அடுத்த செய்தி, இந்தியாவிலேயே முதல் திருநங்கை பிறப்பு சான்றிதழ் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த நூர் ஷெகாவத் என்ற திருநங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நூர் ஷெகாவத் என்பவர் தனது பழைய பிறப்பு சான்றிதழில் பாலினம் ஆண் என்று குறிப்பிட்டிருந்தது, அதை மாற்றி தற்போது திருநங்கை என்று வாங்கியுள்ளார். அடுத்த செய்தி, உலக நகரங்கள் கலாச்சார மன்றத்தில் இணைந்த முதல் இந்திய நகரமாக பெங்களூர் இருக்கிறது. இந்த மன்றம் எதிர்கால செழிப்பில் கலாச்சாரத்தின் பங்கை ஆராய ஆராய்ச்சி மற்றும் நுண்ணறிவை பகிர்ந்து கொள்ளும் நகரங்களின் உலகளாவிய ஒரு வலையமைப்பாகும். மன்றத்தில் பெங்களூரு நகரம் 41வது நகரமாக இணைந்துள்ளது. இந்த மன்றத்தில் உலகிலேயே சிறந்த நகரங்களான நியூயார்க், லண்டன், பாரிஸ், டோக்கியோ மற்றும் துபாய் ஆகிய நகரங்கள் இணைந்துள்ளன. அடுத்த செய்தி, ஒன்றிய கால்நடை பராமரிப்பு மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபலா ரிப்போர்ட் ஃபிஷ் டிசீஸ், அதாவது மீன் நோய்கள் குறித்து புகார் அளிக்கவும் என்ற செயலியை தொடங்கி வைத்தார். இந்த செயலி மீன் வளர்ப்பவர்களுக்கு உதவியாகவும் அதே போல மீன் வளர்ப்பு துறையில் மேலாண்மையை மேம்படுத்துவதற்காகவும் உதவும் என்று சொல்கிறார்கள். ரிப்போர்ட் ஃபிஷ் டிசீஸ் என்ற செயலி மீன் விவசாயிகளுக்கு நோய் அறிக்கையை எளிதாக்குகிறது. அதே போல நிபுணர்கள் இதில் உடனடியாக தலையிட்டு மீன் விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வழங்க முடியும் என்று அரசு தரப்பு சொல்கிறது. அடுத்த செய்தி, நிரோகி பாரத் என்ற அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முதல் நேர வங்கியை ஆரம்பித்திருக்காங்க. இந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நேரத்தை டெபாசிட் செஞ்சு முதியவர்களுக்கு உதவ பயன்படுது. அதே போல் இந்த வங்கியின் மூலமாக தங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படும் போது மற்றவர்களின் நேரத்தை பெற்று உதவியை பெற்றுக்கொள்ளலாம். இந்த திட்டம் வந்து ஸ்வீடன் மற்றும் டென்மார்க் போன்ற நாடுகளில் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த செய்தி, டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு மசோதா 2022. இந்த மசோதாக்கு மத்திய அரசு July 5, 2022 அன்று ஒப்புதல் அளித்தது. இந்த மசோதா July 20 தொடங்கக்கூடிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும்னு சொல்றாங்க. மசோதாவின் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தனிநபரின் ஆன்லைன் தரவுகளை பாதுகாப்பது மட்டுமே. இந்த செய்தி, மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறைக்கான அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சபர்மதி ஆற்றங்கரையில் அக்ஷர் நதிக்கப்பலை ஆரம்பித்து வைத்தார். அக்ஷர் நதிக்கப்பல் 15 கோடி ரூபாய் செலவில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே செய்யப்பட்டதாகும். அதே போல் இது கட்டுமர வகையை சார்ந்ததாக இருக்கும். இதில் மொத்தம் 165 பயணிகள் பாதுகாப்பாக பயணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. கப்பலுடைய நீளம் 30 மீட்டர் ஆகும். அதே போல் இந்த கப்பலுக்கு 2 இன்ஜின்கள் இருக்கும். இந்த கப்பல் குஜராத் மாநிலத்தின் சுற்றுலாவை மேம்படுத்தும்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி, மாநிலங்களில் தீயணைப்பு சேவைகள் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் திட்டம்னு ஒன்று மத்திய உள்துறை அமைச்சகம் கொண்டு வந்திருக்கு. இந்த திட்டத்துக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் சுமார் 5,000 கோடி செலவு செஞ்சிருக்கு. இந்த திட்டத்தின் மூலமாக மாநிலங்கள் முழுவதும் தீயணைப்பு சேவைகள் விரிவாகும், அதே போல நவீனமயமாகும்னு சொல்றாங்க. இந்த திட்டத்திற்காக செலவிடப்படும் 5,000 கோடியானது தேசிய பேரிடர் மீட்பு நிதியம், நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், இதனின் கார்பஸில் இருந்து எடுக்கப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் தீயணைப்பு சேவைகள் மற்றும் இதனின் நவீனமயமாக்குதல் இதற்கு பயன்படுத்தப்படுகிறது.
அடுத்த செய்தி, பாரத் பருப்பு என்ற திட்டத்தின் கீழ் மானிய விலையில் சன்னா பருப்பு வகைகளின் விற்பனையை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் தொடங்கி வைத்தார்.
இந்த பாரத் பருப்பு திட்டத்தின் மூலம் விலைவாசி உயர்வில் இருந்து நுகர்வோருக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று மத்திய அரசு நம்புகிறது.
இந்த திட்டத்தின் மூலம் 1 கிலோ சன்னா பருப்பின் விலை ₹60 இருக்கிறது.
அடுத்த செய்தி, சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957,
இந்த சட்டத்தில் மத்திய அரசு பார்த்திங்கன்னா சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்கு. இந்த திருத்தங்கள் மூலமாக லித்தியம், பெரிலியம், நியோபியம், டாண்டலம், டைட்டானியம் மற்றும் ஜிர்கோனியம் ஆகிய 6 முக்கிய கனிமங்களும் தங்கம், வெள்ளி மற்றும் தாமிரம் போன்ற ஆழமான தாதுக்களையும் தனியார் நிறுவனம் வணிக ரீதியிலான சுரங்கங்கள் தொடங்க அனுமதிக்கிறது.
அப்போது தனியார் நிறுவனங்கள் இந்த முக்கிய கனிமங்களை சுரங்கம் தோண்டி எடுப்பதற்கு மத்திய அரசு தடை விதித்திருக்கிறது. போன்று இங்கு ஆய்வு மற்றும் சுரங்க நடவடிக்கைகளில் அரசு நிறுவனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டன. தற்போது இந்த திருத்தங்கள் மூலம் தனியார் நிறுவனங்கள் இதில் பங்கு பெறும்னு சொல்றாங்க. மீதம் இருப்பதை அடுத்து வரும் தொகுதிகளில் கேட்கலாம். நன்றி
நேயர்களே. இதுவரை அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திரு எஸ் ராம்குமார் அவர்கள் வழங்கிய உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 2 நடப்பு நிகழ்வுகள் தற்பொழுது நமது பண்பலையில் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 63800779505 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.